நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர் நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்மையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனர் நம்மை காக்கவே சமாதி சேந்தனர் நம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் யவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம் மற்ற உலகளாவிய சங்கங்களில் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல இன்றும் நாங்கள் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நான் ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரையில் கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 420, 421, 422, முடிந்தால் 424. பெரிய நதிக்கரையில் இருந்த ஓர் கோவிலில் வசித்தார் பெரிய குரு ஒருவர். அவருக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள். தாம் சீக்கிரம் இறந்து விடுவோம் என்றும் அதற்கு முன்னர் அனைத்து சீடர்களையும் பார்க்க விரும்புவதாகவும் கூறி எல்லோரையும் அழைத்தார். அவரோடு எப்போதும் இருந்த அவருக்கு மிகவும் பிடித்த சீடர்கள் மிகுந்த கவலையோடு உடன் இருந்தனர். தாம் எவ்வளவு பெரியவரான முறை பற்றிய இரகசியத்தை எப்போதாவது அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தனர். அந்த வாய்ப்புகளுக்காக அனைவரும் கவனத்தோடு காத்திருந்தனர். குரு அவர்களுக்கு பல மந்திரங்களை கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் எந்த சிறப்பான ஆற்றலையும் பெறவில்லை. எனவே தம்மை பெரியவராக ஆக்கிய ஒரு குறிப்பிட்ட ஆசிரியையை அவர் தம்மிடம் மறைத்து வைத்து கொண்டார் என்று கருதினர். ஒவ்வொரு மணி நேரமும் எல்லா இடங்களிலும் இருந்து சீடர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தனர். ஆற்றின் அக்கறையில் வெகு தூரத்தில் வசித்த ஒரு அடக்கமான சீடனும் வந்தான். ஆற்றில் பெருவெள்ளம், படகால் கூட கடக்க முடியாது. ஆனால் அந்த சீடன் காத்திருக்கவில்லை. எந்த நேரமும் குரு மரித்து விடுவாரோ என்ற பயம். என்ன செய்வது? மிக வலிமையானது என்று குரு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை பக்தியோடு சொல்லிக்கொண்டே ஆற்றின் மீது நடந்து வந்தான். குருவிடம் அவ்வளவு நம்பிக்கை. மற்ற சீடர்கள் இதனை பார்த்தனர். அவன் ஒரே ஒரு நாள் மட்டும் குருவோடு தங்கி இருந்தவன் என்பதை அவர்கள் அறிவர். குரு அவனுக்கு அந்த ரகசியத்தை கிரியையை சொல்லிக் கொடுத்தார் என தீர்மானித்து அவர் மற்ற சீடர்களை ஏமாற்றிவிட்டார் என எண்ணி குருவிடம் ஓடிச் சென்று முறையிட்டனர். தாங்கள் குருவுக்கு பக்தியோடு சில ஆண்டுகள் தொண்டு செய்தும் அவர்களுக்கு சொல்லாது யாரோ அந்நியன் ஒருவனுக்கு மட்டும் குரு ரகசியத்தை சொன்னார் என வருத்தப்பட்டனர். புன்னகையோடு கையை அசைத்து அவர்களை அமைதிப்படுத்தினார் குரு. அந்த அடக்கமான சீடனை அழைத்து பல ஆண்டுகளுக்கு முன் தாம் உபதேசித்ததை இங்கு இருந்தவர்களுக்கு சொல்லுமாறு பணித்தார். அந்த சீடன் பக்தியோடு பின்வருமாறு கூறினான். சத்குரு தேவா நமஸ்தே, சத்குரு தேவா நயாகரா, சத்குரு தேவா ஷமா. இதை கேட்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். குரு பேசினார், பாருங்கள், இச்சீடன் எனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுத்ததாக நம்பி குருவிடம் முழு சரணடைந்தான், குருவிடம் நிலையான நம்பிக்கை கொண்டான். ஆனால் நீங்கள் என்னிடம் சிறந்த மந்திரத்தை பெற்றும் சந்தேகம் கொண்டீர்கள். அந்த சந்தேகம் உங்கள் மனதை சரணமடைய செய்தது. மந்திரத்தின் முழு சக்தியும் உங்களுக்கு புரியவில்லை. முழுமையானதை முழுமையற்றது என்று சந்தேகப்பட்டதால் நீங்கள் முழுமையற்றவர்களானீர்கள். எனவே சத்குருவின் செயல்கள் முக்கியமானவை, அவை நமக்கு புரிவதில்லை. ஒரு பண்டிதருக்கு பால் விநியோகித்தால் ஒரு பால்காரி. அப்பண்டிதர் நிறைய படித்தவர், ஹரிகதா காலட்சேபம் செய்பவர். அப்பெண்மணி ஒரு ஆற்றைக் கடந்து பண்டிதர் வீட்டுக்கு வர வேண்டும். ஒரு நாள் மழை பெய்து, ஆற்றில் வெள்ளம். எனவே அவள் சிறிது தாமதமாக வந்தாள். தாமதத்திற்கான காரணத்தை அவளிடம் கேட்டார் பண்டிதர். ஆற்றில் வெள்ளம் வந்ததால் வெள்ள நீர் வடியும் வரை காத்திருக்க நேரிட்டது என்றாள் அந்த பெண். பகவான் பெயரை சொல்லியே பலர் புறவிக்கடலை எளிமையாக கடந்திருக்கின்றனர். இந்த சிறிய ஓடையை உன்னால் கடக்க முடியவில்லையா என்று கேட்டார் பண்டிதர். அவர் வார்த்தையில் அப்பால்காரைக்கு மிகுந்த நம்பிக்கை. உடனே அவள் மாறிவிட்டாள். இதுவரை இருட்டில் நடந்தவளுக்கு திடீரென்று ஒளி கிடைத்து விட்டது. மறுநாள் மறுபடியும் வெள்ளம். பண்டிதர் சொன்னதை நினைத்து பார்த்தாள். அந்த பெண் உணர்ச்சி பொங்க பாவனையோடு பகவான் நாமத்தை ஜபித்தாள். வெள்ளத்தை எளிதில் கடந்து விட்டாள். வெள்ளம் இருந்தும் அன்று அவள் சீக்கிரம் வந்ததன் காரணத்தை வினாவினார் பண்டிதர். அவர் பேச்சை கேட்டு பகவான் நாமத்தை ஜபம் செய்ததாக கூறினாள் அந்த பெண். பண்டிதருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த வழியை தாமும் முயல விரும்பினார். வெள்ளத்தை கடக்க முயன்றபோது நீரில் வீழ்ந்து மூழ்கத் தெரிந்தார். அவருக்கு நம்பிக்கை இல்லை, வெறும் புத்தக அறிவு மட்டுமே உண்டு. எனவே அவர் காப்பாற்றப்படவில்லை. பால்காரிக்கு உண்மையான பக்தி இருந்தது. அவள் காப்பாற்றப்பட்டாள். எனவே நம்பிக்கையோடும் பக்தியோடும் கிரியா பாபாஜியின் நாமத்தை ஜபம் செய்யுங்கள். நீங்கள் எப்போதும் காப்பாற்றப்படுவீர்கள். பக்தி மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு சமய நம்பிக்கையே அடிப்படை தேவை. தன்னிடத்து தீச்சை தரும் குருவிடத்தும் இஷ்ட தேவதையிடத்தும் பக்தி அவசியம். அப்போதுதான் சாதகன் நோக்கம் நிறைவேறும். சாதகனுக்கு குருவிடம் நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவன் செயல் எல்லாவற்றிலும் இறையருள் துணை நிற்கும். சத்குருவின் பெயரை நினைப்பது, ஜபிப்பது ஆகியவை வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கை அடைவிக்கும். சாதனையின் ஒவ்வொரு நிலையிலும் வெற்றியை தரும். எடுத்துக்காட்டாக, ராவணனை கொன்ற பிறகு ஸ்ரீராமர் சீதையோடும் விபீஷணனோடும் முதலியோருடனும் அயோத்தி திரும்பினார். முடிசூட்டு விழா நடந்தது. விழாவிற்கு வந்தவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினர். ராமர் விருப்பப்படி விபீஷணர் மேலும் சில நாள் அங்கேயே தங்கினார். விபீஷணனை சார்ந்தோர் சேது பாலம் கலைக்கப்பட்டதால் எவ்வாறு இலங்கை திரும்புவது என்று திகைத்தனர். விபீஷணுக்கோ இது மிக எளிதான பிரச்சனையாக தோன்றியது. அரச மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலையை எடுத்து அதில் ராமநாமத்தை எழுதினார். அதை ஒரு துணியில் வைத்து கட்டி தம் ஆளிடம் ஒருவரிடம் கொடுத்து, இந்த முடிச்சை கெட்டியாக பற்றிக்கொள், கடலில் குதி, பாதுகாப்பாக இலங்கை சென்று சேர்வாய் என்றார். மிகுந்த நம்பிக்கையோடு அந்த அரக்கன் கடலில் குதித்தான். ஆச்சரியம், கடலில் மூழ்காமல் அளவே தண்ணீர், முழங்கால் அளவே தண்ணீர் இருந்தது. அவன் கடலை கடக்கும் போது நடுக்கடலில் அவனுக்கு இறைவனிடம் நம்பிக்கை குறைந்தது. இந்த துணிக்குள் என்ன இருக்கும், இது ஆச்சரியமாக இருக்கின்றதே, செயல்படுகின்றதே என்று நினைத்து உடனே அத்துணியை திறந்து பார்த்தான். ஒரு காய்ந்த இலையில் ராமா என்று எழுதப்பட்டிருந்தது. என்ன இந்த பேரா கடலை கடக்கச் செய்யும் என்று சந்தேகப்பட்டான். மனத்தில் ஐயமெழுந்தவுடன் திடீரென்று பேரலைகள் வந்து அவனை தாக்கி அழித்தன. இறைவன் பெயரை ஜபிக்கும் போது சந்தேகப்படக்கூடாது, நம்பிக்கை வேண்டும் என்பதற்கே இக்கதை ஓர் எடுத்துக்காட்டு. இதே போன்று பல நிகழ்ச்சிகள் உள்ளன. எனவே நாம் ஸ்ரீ பாபாஜி ஜெய் பாபாஜி ஜெய் ஜெய் பாபாஜி என்ற மகா மந்திரத்தை சொல்லுவோம், சம்சார கடலை கடப்போம். பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கையே முக்கியம். சிரத்துவான் லபதே ஞானம், சிரத்தை உடையவர் ஞானம் பெறுகின்றார், சந்தேகப்படுபவன் அழிகின்றான். சம்சாயத்த வினஷ்டிதி உணர்வின் வினோத சக்தி சிரத்தை, அது நம்பிக்கையோடு ஒன்றின் மீது மனதை நிலைநிறுத்தும் போது அது அனுபவிக்கப்படுகின்றது. உலகத்தில் மிகச்சிறந்தது சிரத்தையே. அனுபவத்தில் சிரத்தை இல்லாது போனால் பகுத்தறிவு கூட செயல்படாது. மனிதன் நம்பிக்கையால் வாழ்கின்றான். கடவுளை அல்லது சத்குருவை நோக்கி சிரத்தை செய்யப்படும் போது அது முத்திக்கு காரணம் ஆகின்றது. அலோபதி ஆங்கில மருத்துவம், ஹோமியோபதி செயற்கை வைத்தியம், நேச்சுரோபதி ஆயுர்வேதம் ஆகியவை நோயை குணப்படுத்த இயலாத போது தெய்வீக நமோபதி மட்டும் நம்மை காப்பாற்ற முடியும். இறைவன் அல்லது சத்குருவின் பெயரே எல்லா நோயையும் போக்கும் ஆற்றல் வாய்ந்தது. பெயரில் ஒரு புதிராத சக்தி இருக்கின்றது. கிரியா பாபாஜியின் பெயரில்தான் எவ்வளவு சக்தி. எல்லா தெய்வீக வீரியமும் அப்பெயரில் மறைந்து கிடக்கின்றது. சியவன புரோசம், சக்ரவஜம், வசந்த கும்மாகரம், தக்க பஸ்பம் ஆகியவற்றில் சாரம் இப்பெயர். இது தெய்வீக ஊசி. பாபாஜியின் 1952 என்று பெயர் கொண்டது. ஓம் கிரியா பாபாஜி நமஓம் என்ற நாம ஜபத்தை எந்த நோயையும் போக்கும் மருந்தாக கொள்ளலாம். எல்லோருக்கும் இந்த அற்புத மருந்தை எங்கும் எப்போதும் வழங்கலாம். நோயாளியின் அருகே அமர்ந்து கிரியா பாபாஜியின் நாமத்தை பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஹரிஓம் ஸ்ரீராம் நமசிவாய போன்ற மந்திரங்களைப் போல் ஜபம் செய்து அவரது கருணை அருளுக்காக வேண்டி நின்றால் எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வந்துவிடும். காலையில் தினமும் 2 மணி நேரமும் மாலையில் 2 மணி நேரமும் ஒரு மண்டலம் 48 நாட்கள் நாம ஜபம் செய்வதால் ஆச்சரியமான விளைவுகள் ஏற்படும். பாபாஜியின் பெயரிலும் அவரது அருளிலும் கருணையிலும் முழு நம்பிக்கை வேண்டும். மூ உலகிற்கும் உண்மையில் மருத்துவர் பகவான் தன்வந்திரியே. ஆயுர்வேதத்தை கண்டறிந்தவர். அவரே கூறுகின்றார், அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் என்ற 3 பெயர்களை ஜபம் செய்தால் எல்லா நோயும் உறுதியாக நீங்கிவிடும். எல்லா சிகிச்சைகளிலும் பகவான் நாராயணனே உண்மையான டாக்டர். இறக்கும் அரசனை குணப்படுத்த உலகின் தலைசிறந்த மருத்துவர்களாலும் முடியவில்லை. இனி பிழைப்பது கஷ்டம் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் கூட ஆச்சரியமாக குணமடைகின்றார்கள். இவற்றுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதற்கு இதுவே சான்று. கிரியா பாபாஜியின் தெய்வீக நாமம் புறவி நோயை போக்கி மோட்சத்தை அருளும். தெய்வ திருநாமத்தை உச்சரித்தால் எல்லா வகை பாவமும் நீங்கும். இதனால் இறை அன்பும் முத்தியும் சித்திக்கும். பக்தியும் நம்பிக்கையும் வைராக்கியமும் நாமத்தை உச்சரிக்கும் போது தேவை. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய வாசிப்பில் 4 பக்கங்களை படித்தேன். இந்த 4 பக்கங்களிலும் இருந்து அற்புதமான இந்த பக்தி மார்க்கம், ஜப வழிபாடு, இந்த ஜபத்தில் நாங்கள் உச்சரிக்கும் மந்திரங்களுடைய சக்தி, அவற்றை எப்படி உச்சரிக்க வேண்டும் மாத்திரமல்ல, அதற்கு மேலாக நம்பிக்கையுடன் அதை உச்சரிக்க வேண்டும் என்று பல இடங்களில் பல ஓமானங்கள் மூலம் இன்றைய வாசிப்பில் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் உச்சரிக்கும் மந்திரங்களை நம்பிக்கையோடு அது எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யும், அதன் முறைப்படி அதை நாங்கள் உச்சரிக்க வேண்டும். அதை நம்பிக்கையோடு செய்தால் எங்களுடைய புறவி கடலையே கடக்கலாம் என்ற விடயத்தை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான அற்புதமான விடயங்கள் இன்றைய வாசிப்பில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் எல்லோரும் அதை கேளுங்கள், அந்த பக்கத்தை வாசியுங்கள். உங்களுடைய மந்திர ஜபத்தை சரியான முறையில் செய்யுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சரியான முறையில் செய்யுங்கள். அதே போல் சிவாய நம நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரங்களையும் ஜபியுங்கள். எல்லாம் நன்மை உண்டாகும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றார். அவருடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. கொஞ்சம் சத்தம் வச்சு பேசினால் நன்றாக இருக்கும். கார்த்திகேயன் ஐயா.
குருநாதர்கிட்ட எவ்வளவு நம்ம சிரத்தையோட இருக்கணும் என்ற ஒரு அந்த பக்தியை எடுத்துக்காட்டாக அருமையான ஒரு சொற்கள்லாம் அந்த வடிவமைச்சு கொடுத்திருக்கார் பாபாஜி. அதை படித்தோம் கேட்டோம் செயல்முறைக்கு வருவோம் என்ற முறையில இங்கே கேட்ட விஷயங்களை அவருக்கு அர்ப்பணிப்பு அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் என்ற ஒரு விஷயத்துல நம்ம தீவிரமா இருந்து இதமாய் விஷயங்கள்ல நுணுக்கமா நம்மளுடைய ஆணவ மலத்திலேருந்து இறங்கி வந்து இத நீங்க நல்லா கூர்ந்து பார்க்கணும். ஆணவ மலத்திலேருந்து இறங்கி வந்து நம்ம அதுக்கு அடிமை புகழணும். அப்பதான் அந்த பக்தி நமக்கு சிரத்தையோட வேலை செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் நீ நம்பிடுன்னு நாங்க பாபாஜி எதுலேயும் சொல்லல. உன்னுடைய அறிவுக்கு தெரியும் இது நன்மை தீமை இது ரைட்டு தப்புன்னு உன்னுடைய செயல்பாட்டையே அது புரியும். அதை நான் உணர்வேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள்ல நாங்க பார்க்கிறோம் செயல்படுறோம். அந்த வகையில குருநாதர் மேல நல்ல நம்பிக்கை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை மேலையும் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா நம்மள வாடுறதுக்காக தான் அவர் படைச்சிங்க அமைச்சிருக்காரு. அதுல ஒரு நாடகத்தை நடத்தி விட்டுருக்காரு. அந்த நாடகத்துக்குள்ள சிறப்பாக நம்ம நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம சிறப்பு நாடகம் சில ஊன நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டுல அதுல அதுவும் நடக்கணும். இந்த உலகம் நடக்கணும்னா அதுவும் நடக்கணும். அதுக்குள்ள நாம சிறப்பான ஒரு வழியில நிக்கிறதுனால அந்த சிறப்பான ஒரு மந்திரங்களை நம்ம பெற்றிருக்கோம். பாபாஜியை பெற்றிருக்கிறோம். அது எந்த முறையில நீங்க எடுத்தாலும் பாபாஜியை நம்ம பெற்றிருக்கிறோம். அவரை பிடிச்சிக்கணும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. மிகவும் அருமை அருமை கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் அதை இன்னொரு படி மேலே வளமை போலவே பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் எடுத்து சென்று அதை விளக்கம் கொடுத்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இரண்டு முறை மூன்று முறை அதை திருப்பி திருப்பி சொன்னீர்கள். எங்களுடைய ஆணவத்திலிருந்து நாங்கள் இறங்கி இந்த பக்தியை செய்ய வேண்டும் என்று மூன்று முறை சொல்லியிருந்தீர்கள். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அதைத்தான் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் சொல்கின்றார்கள். அதை எப்படி சொல்கின்றார்கள் என்றால் அவருடைய நான்கு தங்க விதிகள் மூலம் அந்த விளக்கத்தை கொடுக்கின்றார் என்று கார்த்திகேயன் ஐயா வலியுறுத்தின விடயத்தை. எப்படி? அன்பு, தொண்டு, அதன் பின்தான் பக்தி, அதன் பின்தான் இறுதியாக சரணாகதி. அதன் கருத்தை என்ன? அன்பு வழி நின்று அதன் மூலம் தொண்டில் நின்றால்தான் அந்த பக்தி சித்திக்கும். அந்த நிலையில்தான் நாங்கள் அந்த ஆணவ நிலையிலிருந்து இறங்கலாம் என்பதை கார்த்திகேயன் ஐயா என்று சொன்னார். அதற்குரிய சான்று பாபாஜியின் இந்த நான்கு தங்க விதி மார்க்கத்தில் அன்பில் நின்று அன்பு மூலம் அது பெருகி தொண்டாகி தொண்டு பெருகி பக்தியாகணும். அந்த அன்பும் தொண்டும் பெருகும் போது நாங்கள் ஆணவமல நிலையிலிருந்து சிறிது சிறிதாக இறங்குகின்றோம், இறங்கி விடுவோம் என்பதுதான் அதனுடைய விடயம். அந்த நிலையை நாங்கள் இறங்கும் போது, முழுமையாக இறங்கும் போது எங்களுக்கு சரணாகதியை அடைய சந்தர்ப்பம் உண்டு. அதைத்தான் சைவ சித்தாந்தம் அருமையாக அடிப்படை கருத்திலிருந்து வந்த அடிப்படை கருத்தில் சொல்கின்றது. அந்த கருத்திலிருந்து இந்த கிரியா யோகா கருத்துக்கள் வந்ததை அறிகின்றோம். சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்று அறிகின்றோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.